Did Jesus sit or stand when he spoke?
యేసు பேசும்பொழுது நின்று கொண்டு பேசினாரா அல்லது உட்கார்ந்து கொண்டு பேசினாரா?
He did both.
இரண்டையுமே செய்தார்.
When he spoke to the multitude, he stood.
திரளான மக்களுக்கு பேசும்பொழுது அவர் எழுந்து நின்று பேசினார்.
When he spoke to his disciples, he sat down.
தம்முடைய சீஷர்களிடத்தில் பேசும்பொழுது அவர் அமர்ந்திருந்து பேசினார்.
So because when we sit down we are talking like in a family.
இப்படி நாம் உட்கார்ந்து பேசும்பொழுது ஒரு குடும்பத்தை போல ஒரு குடும்ப சூழலிலே நாம் பேசுகிறோம்.
So we're speaking now like to a family.
இப்பொழுது ஒரு குடும்பத்தோடு கூட பேசுவது போல நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
There is one verse that all of you children, young people must remember.
வாலிபர்களாகிய நீங்கள் எல்லாரும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம் உண்டு.
That is in Daniel chapter 1.
அது தானியேல் ஒன்றாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது.
And verse 8.
ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம்.
Daniel set his heart and determined and made up his mind that he will not defile himself.
தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான்.
So Daniel made a decision in his heart.
தானியேல் தன்னுடைய இதயத்திலே ஒரு தீர்மானத்தை செய்தான்.
What is that decision?
அது என்ன தீர்மானம்?
I will not defile myself in any way.
எந்த விதத்திலும் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்.
That's a very good decision that all of you young people can make in your heart.
வாலிபர்களாகிய நீங்கள் எல்லாரும் உங்கள் இதயத்திலே தீர்மானம் பண்ண வேண்டிய நல்ல ஒரு தீர்மானம்.
I will not defile myself.
ஒரு காலம் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்.
Here is talking about certain types of food.
இங்கே ஒரு சில ஆகாரத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது.
Which God had commanded you should not take part in it. You should not take it. God had commanded in the Old Testament.
தேவன் பழைய ஏற்பாட்டில் இதை நீ புசிக்க கூடாது என்று கட்டளை கொடுத்திருக்கிறார்.
For example, there was a command in Proverbs that the wine which is fermented heavily, you should not drink from it.
திராட்சை ரசத்தில் செய்யப்பட்ட மதுவை, ஒரு காலம் போதை உண்டாக்கூடிய மதுவை உண்டு குடிக்க கூடாது, புசிக்க கூடாது என்று நீதிமொழியிலே கட்டளை பார்க்கிறோம்.
What today we will call alcoholic drinks.
இன்றைக்கு அதை நாம் சாராயம் என்று சொல்கிறோம். அதிலே போதை.
Proverbs said you should not drink it.
ஆகவே அப்படிப்பட்ட மதுபானத்தை குடிக்க கூடாது என்று நீதிமொழிகளிலே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு.
So because it was tasty, a lot of people were drinking it.
அநேகர்
because it was tasty.
அது ருசியா இருக்கிறபடினாலே அநேகர் அதை குடிக்கிறார்கள்.
But Daniel decided I will not drink it.
ஆனால் நான் அதை குடிக்க மாட்டேன் என்று தானியேல் தீர்மானம் பண்ணினான்.
So it was these small decisions that he made in his heart that made God look upon him with favor.
இப்படிப்பட்ட சிறு சிறு காரியங்களிலே அவன் இருதயத்திலே செய்யக்கூடிய தீர்மானங்கள் தான் தேவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது.
And he became one of the wisest men in the history of the world.
உலக சரித்திரத்திலே மிகவும் ஞானமுள்ளவர்களிலே அவன் ஒருவனாய் தானியேல் மாறினார்.
See, the most important requirement in the church is for people who have wisdom.
சபைக்கு மிக அதிகமான தேவை என்னவென்றால் ஞானமுள்ளவர்கள் தேவை.
You need wisdom, boys, how to deal with girls, girls how to deal with boys.
பையன்கள் பெண்களோடு கூட, பெண்கள் பையன்களோடு கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஞானம் தேவை.
Wisdom,
ஞானம்.
To avoid difficult situations,
கடினமான சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை எப்படி தவிர்ப்பது, சந்திப்பது என்பதற்கு ஞானம் தேவை.
Wisdom in handling money when you start working.
வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு பணத்தை கையாளுவதற்கு, புழங்குவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது.
When you get married, you need wisdom how to live with your wife and how to live with your husband.
திருமணமான பிறகு கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஞானம் தேவை.
When you have children, how to bring up children.
பிள்ளைகளை பெற்ற உடனே பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்பதற்கு ஞானம் தேவை.
So there's a need for wisdom in every area of life.
ஆகவே வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஞானம் தேவைப்படுகிறது.
And only God can give wisdom.
தேவன் மட்டுமே அந்த ஞானத்தை தர முடியும்.
Why doesn't he give it to everybody?
ஏன் அந்த ஞானத்தை எல்லாருக்கும் அவர் கொடுப்பதில்லை?
Daniel got wisdom because God saw that in his heart he decided I am not going to pollute my heart.
என்னுடைய இருதயத்தை ஒரு காலம் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை தானியல் செய்ததை அவனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார்.
You can pollute your heart by watching things on television that you should not watch.
TV-யிலே வரக்கூடிய பல காட்சிகள் இருக்கிறது, நீங்கள் பார்க்க கூடாது. ஆனால் அவைகளை பார்ப்பதன் மூலமாக உங்களை தீட்டுப்படுத்த முடியும்.
You can pollute your mind with cinemas.
சினிமாவை பார்த்து உங்களுடைய மனதை கரைப்படுத்தலாம்.
And those images will remain in your mind forever.
அந்த காட்சிகள் என்றென்றைக்கும் உங்களுடைய மனதிலேயே தங்கியிருக்கும்.
I can ask you now.
இப்போது நான் உங்களை பார்த்து கேட்க முடியும்.
Many of you may have seen cinemas in your past life.
உங்களில் அநேகர் கடந்த நாட்களிலே சினிமாவை பார்த்திருப்பீர்கள்.
Don't you remember some of those scenes which are very provocative sexually?
உங்களுடைய பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய சில ஆபாசமான காட்சிகள் அவைகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையா?
Even now it is in your mind.
இப்பொழுதும் அது உங்கள் மனதிலே தான் இருக்கிறது.
Even though you saw the cinema long ago.
எவ்வளவோ நாட்கள் முன்பதாக அப்படிப்பட்ட காட்சிகளை சினிமாவை பார்த்திருந்தாலும் கூட.
What is that? You don't remember the whole cinema, but these provocative sexual scenes you remember.
நீங்கள் முழு சினிமா காட்சிகளையும் ஞாபகத்தில் வைத்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடியதான ஆபாசமான காட்சிகள் உங்கள் மனதிலே இருக்கிறது.
I want to tell you something that will remain with you forever.
ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அவைகள் என்றென்றைக்கும் அங்கேயே தான் இருக்கும்.
Once you put something into your mind, it is there forever.
உங்களுடைய மனதிலே ஒன்றை போட்டுவிட்டால் போதும், அது என்றென்றைக்கும் அங்கேயே தான் இருக்க போகிறது.
In your memory.
உங்களுடைய ஞாபகத்தில் இருக்க போகிறது.
You can never take it out.
அந்த நினைவிலிருந்து அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளவே முடியாது.
That's one thing about memory.
அதுதான் நம்முடைய நினைவு.
See, like you never forget your ABC.
ABC-யை மறக்க முடியுமா?
Your multiplication, addition, you never forget it.
பெருக்கல், கூட்டல் இவைகளை நீங்கள் மறக்க முடியுமா?
You put it into your memory when you were a child and it's there with you today.
சிறுபிள்ளையா இருக்கும்பொழுதே மனப்பாடம் பண்ணி விட்டீர்கள், அது உங்களுடைய மனதில் நினைவிலே அது பசுமையாக இருக்கிறது.
Memorize verses in the Bible, they remain in your mind.
வேத வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறீர்கள், அது உங்கள் மனதில் இருக்கிறது.
I remember verses I read 50 years ago.
50 ஆண்டுகள் முன்பாக படித்த வசனங்கள் இன்றும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது.
So memory is a good thing.
ஆகவே நினைவு என்பது மிக நல்ல காரியம்.
Remember good things.
நல்ல காரியங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம்.
But you can also remember bad things.
அதே சமயத்திலே கெட்ட காரியங்களையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க
முடியும். So you have to be very careful what you put inside your memory.
ஆகவே உங்களுடைய நினைவுக்குள்ளாக எதையெல்லாம் போடுகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
What you read,
எதை வாசிக்கிறீர்கள்,
what you see,
எதை பார்க்கிறீர்கள்,
all the bad things other people tell you,
உங்களை குறித்து ஜனங்கள் சொல்லக்கூடிய கெட்ட காரியங்கள்,
whatever you hear, it goes into your memory.
எவைகளெல்லாம் கேட்கிறீர்கள் அதெல்லாம் உங்களுடைய நினைவுக்குள்ளாக செல்லுகிறது.
So we must be wise not to allow these things to come inside.
ஆகவே இப்படிப்பட்ட கெட்ட காரியங்கள் எல்லாம் உள்ளே வர விடாதபடிக்கு நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Now supposing you are just a young person of 20 25 years old.
நீ 20 அல்லது 25 வயது நிரம்பிய வாலிபனாய் இருக்கிறாய்.
And God praises you publicly through some prophet.
ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிரங்கமாக தேவன் எல்லாவற்றையும் சொல்ல போகிறார்.
Takes your name and praises you.
உன்னுடைய பெயரை சொல்லி புகழ போகிறார், மெச்சிக்கொள்ள போகிறார்.
What will happen to you when you hear that praise?
அப்படிப்பட்ட புகழையும் துதி பாடலையும் கேட்கும் பொழுது என்ன நடக்கும்?
It will be very difficult to remain humble.
தாழ்மையாய் நிலைத்திருப்பதற்கு மிகவும் கடினம்.
God had so much confidence in Daniel that he would remain humble.
தானியேல் கடைசி வரை தாழ்மையாக இருப்பார் என்று அந்த அளவுக்கு தேவனுக்கு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இருந்தது.
That he praised him even when he was a young man.
ஆகவே தானியேல் ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுதே தானியேலை தேவன் மெச்சிக்கொண்டார்.
Turn with me to Ezekiel chapter 28.
எசேக்கியேல் 28 ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள்.
Ezekiel 28 is a chapter that speaks about Satan.
எசேக்கியேல் 28 அதிகாரம் சாத்தானை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம்.
The origin of Satan.
சாத்தானுடைய ஆரம்பத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம்.
Verse 14.
14ஆம் வசனம்.
First of all verse 13.
அதற்கு முன்பு 13ஆம் வசனம்.
No, let's begin at verse 12.
12ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்துடுவோமே.
You had the seal of perfection full of wisdom and perfect in beauty. You were in Eden, the garden of God.
நீ உனக்கு ஏதின் தோட்டத்தில் இருந்தாய். விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன்.
It says, say this to the king of Tyre.
தீரு ராஜா என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
But he was speaking to the demon inside the king of Tyre.
அந்த தீரு ராஜா அவனுடைய உள்ளே இருந்ததான பிசாசினிடத்திலே அவனை குறித்து பேசப்படுகிறது.
Speaking to the devil.
பிசாசை குறித்து பேசப்படுகிறது.
Who was dwelling in that king.
அந்த ராஜாவுக்குள்ளாக வாசமணின அந்த பிசாசினிடத்திலே இது பேசப்படுகிறது.
Because the king of Tyre went never went to the garden of Eden.
ஏனால் தீரு ராஜா ஒரு காலம் ஏதேன் தோட்டத்துக்கு போகவில்லை.
But just like Jesus would speak to a demon.
இயேசு எப்படி ஒரு பிசாசை பார்த்து பேசுவாரோ அதே போல தீரு ராஜாவுக்குள்ள இருந்த பிசாசை பார்த்து இது பேசப்படுகிறது.
Say to this demon, you were in Eden.
இந்த பிசாசை பார்த்து சொல், நீ ஏதேன் தோட்டத்திலே இருந்தவன்.
Verse 14, you were the anointed cherub who covers.
காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு.
You were on the holy mountain of God.
நீ தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன்.
Then verse 17, your heart was lifted up because
of your வசனத்திலே உன் அடைகளை உன் இருதயம் மேட்டிமையாயிற்று.
And so I have cast you down.
ஆகவே உன்னை தரையிலே தள்ளி போடுவேன்.
So to this demon, to the devil, this is what God says.
இந்த பிசாசினிடத்திலே இப்படி தான் தேவன் சொல்கிறார்.
You are wiser than the wisest human being that has lived.
இந்த பூமியிலே வாழ்ந்தவர்களிலே மிகவும் ஞானமுள்ள மனிதனை காட்டிலும் அதிக ஞானமுள்ளவனாய் நீ இருந்தாய் என்று அந்த பிசாசை பார்த்து சொல்கிறார்.
It says in verse 12, full of wisdom.
12ஆம் வசனத்தை பார்த்தீங்களா, நீ ஞானத்தாலே நிறைந்தவன்.
More than any human being.
எந்த மனுஷனை காட்டிலும்.
Now normally in the world they say wiser than Solomon.
உலகத்திலே சொல்லப்படுகிற ஒரு பழமொழி என்னவென்றால், சாலமோனை காட்டிலும் ஞான ஞானி.
Because people think Solomon was the wisest man that lived.
இந்த பூமியிலே வாழ்ந்தவர்களில் மிகவும் ஞானமுள்ளவன் சாலமோன் என்று எண்ணுகிறார்கள்.
According to human wisdom, yes, he was a very wise man.
மனுஷ ஞானத்தை பொறுத்தவரை அவன் மிகுந்த ஞானமுள்ளவன்.
But according to God's wisdom, he was not the wisest man.
ஆனால் தேவனுடைய ஞானத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவன் மிகுந்த ஞானமுள்ளவன் அல்ல.
The wisest man was Daniel.
மிகுந்த ஞானமுள்ளவன் தானியேல்.
So when God wants to compare Satan with the wisest human being,
ஆகவே தேவன் சாத்தானை மிகுந்த உலகத்திலே வாழ்ந்த ஞானியோடு கூட ஒப்பிட்டு பேசும்பொழுது,
He says to him in verse 3,
மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார்,
You are wiser than Daniel, not wiser than Solomon.
சாலமோனை காட்டிலும் புத்திமான் என்று அல்ல, நீ தானியேலை பார்க்கலும் நீ ஞானவான். 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எசேக்கியேல்.
Ezekiel was a prophet in Babylon when Daniel was a young man there.
Daniel ange valibunai vaalnda poludu Ezekiel ange Babylonile thirukadarsiyai vaalndavar.
Ezekiel was about 30 and Daniel must have been maybe 20-25.
Ezekiel ku 30 vayadu irundirukum, Daniel ku 20 alladhu 25 vayadu dhaan irundirukum.
And when Daniel is living there, God says to Ezekiel, Satan is wiser than even than Daniel.
Agave Ezekiel ange irukkum poludu Ezekiel paathu solugira, Daniel vaalndu kondirukkum poludhe சாத்தான் தானியலை பார்க்கும் ஞானமுள்ளவன்.
What an honor God gave to Daniel to take him as the wisest human being that ever lived.
இதுவரைக்கும் வாழ்ந்தவர்களில் மிகவும் ஞானவான் தானியேல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெரிய கணம் பாருங்கள் தானியலுக்கு.
And it did not make Daniel proud.
அது ஒரு காலம் தானியலை பெருமையுள்ளவனாய் மாற்றவில்லை.
Because we read in the book of Daniel he was faithful even at the age of 90.
90 வயது ஆகும் பொழுதும் கூட உண்மையுள்ளவராய் தானியேல் இருந்தார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம்.
When he was thrown into the lion's den, he was nearly 90 years old.
சிங்க குகையிலே தானியேலை போடும் பொழுது கிட்டத்தட்ட அவருக்கு 90 வயது.
Many people don't realize that.
அநேகர் இதை அறிந்து கொள்வதில்லை.
Daniel was taken as a captive when he was about 17 or 18 years old.
17-18 வயதா இருக்கும் பொழுது அவன் அடிமையாக சிறைப்பிடிக்கப்பட்டு போனான்.
By Babylonian king.
பாபிலோனிய ராஜா அவனை சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்.
70 years he lived in that captivity.
அந்த சிறையிருப்பிலேயே 70 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்தார்.
And then Babylon was defeated.
அதற்கு பிறகு பாபிலோன் தோற்கடிக்கப்பட்டது.
And another kingdom of Media and Persia took over.
மேதியா பெர்சியா என்ற ராஜ்யம் வந்தது.
And Daniel was still there.
அங்கே தானியேல் அங்கே தான் இருந்தார்.
So by the time he was about 90.
ஆகவே அவருடைய வயது அப்பொழுது 90.
And he was still praying 3 times a day.
அப்பொழுதும் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்தார்.
That is why he was thrown into the lion's den.
ஆகவே தான் தானியேல் சிங்கக்கவிலே தூக்கி வீசப்பட்டார்.
But he did not become proud because God said you are the wisest man on earth.
பூமியிலேயே மிகுந்த ஞானவான் நீதான் என்று சொன்னபடியாலே தானியேல் பெருமை அடையவில்லை.
One more thing God said about him.
அவரை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை தேவன் சொன்னார்.
In Ezekiel chapter 14.
எசேக்கியேல் 14th அதிகாரம்.
Ezekiel 14 verse 12 the word of the Lord came.
எசேக்கியேல் 14:12 லே தேவனுடைய வார்த்தை இப்படி வருகிறது.
And says if a country has been unfaithful against me.
மனுபுத்திரனே தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டே இருந்தது.
And I stretch out my hand to destroy it.
அதை அழிக்க முடியாக என்னுடைய கையை விரோதமாக இதற்கு விரோதமாக நீட்டினேன்.
Verse 14 even if 3 men Noah, Daniel and Job were there, they will only save themselves.
Noah, Daniel, Yobu ஆகிய இந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் அந்த பட்டணம் அழிந்து விடும் என்று சொல்கிறார்.
Again verse 20 even if Noah, Daniel and Job were there, they only they'll deliver themselves.
20th வசனத்திலே பார்க்கிறோம் நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பித்துக் கொள்வார்கள்.
Verse 14 by their righteousness.
14th வசனத்திலே அவருடைய நீதியினாலே என்று வாசிக்கிறோம்.
So God says the three most righteous men in history were Noah, Daniel and Job.
ஆகவே சரித்திரத்திலே மூன்று நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நோவா, தானியேல், யோபு என்று ஆண்டவர் சொல்கிறார்.
That is up to the time of Ezekiel.
எசேக்கியேலுடைய காலம் வரைக்கும்.
And Noah and Job are dead.
நோவாவும் யோபும் மரித்து போய்விட்டார்கள்.
Daniel is 25 year old young man living there.
அப்பொழுது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே ஒருவர் தான் தானியேல் 25 வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
Isn't it amazing that God could speak about one young man?
ஒரு வாலிபனை குறித்து தேவன் பேச முடிகிறது ஆச்சரியமாக இல்லையா?
And say this young man living here
இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாலிபன்
most righteous man that ever lived in the history of the world.
உலக முழு உலக சரித்திரத்திலே வாழ்ந்தவர்களே மிகுந்த நீதிமான்.
And it did not make Daniel proud.
இதுவும் தானியேலை பெருமை அடைய செய்யவில்லை.
Because he remained a faithful humble person even up to the age of 90.
90 வயது வரையும் கூட அவர் உண்மையுள்ள தாழ்மையுள்ள ஒரு மனிதனாகவே வாழ்ந்தார்.
I really wish we had young brothers and sisters like that in our church.
நம்முடைய சபைகளிலும் இப்படிப்பட்ட வாலிப சகோதரர்கள் சகோதரி இருப்பார்கள் என்று நான் வாஞ்சிக்கிறேன்.
Even if they are very faithful and people praise them, they still remain humble brothers and sisters.
முகந்த உண்ணிலுள்ள இருந்தாலும் ஜனங்கள் அவர்களை மெச்சிக்கொண்டாலும் பாராட்டினாலும் தொடர்ந்து தாழ்மையிலேயே இருக்கிறவர்கள்.
So many people get puffed up when somebody says something good about them.
உங்களை குறித்து யாராவது நல்லது சொல்லிவிட்டால் உடனடியாக தலை உப்பிவிடும்.
Daniel was not interested in the opinion of men.
தானியேலுக்கு மக்களுடைய அபிப்பிராயத்திலே அவருக்கு விருப்பம் இல்லை.
We have been thinking in this conference that if you honor God, God will honor you.
இந்த கான்ஃபரன்ஸிலே தேவனை நீங்கள் கனமணினால் தேவன் உங்களை கனமண்ணுவார் என்று சிந்தித்துக்
கொண்டிருந்தார். So in small things Daniel decided I'm going to honor God.
ஆகவே சிறு சிறு காரியங்களிலே நான் தேவனை கனமண்ணுவேன் என்று தானியேல் தீர்மானித்தார்.
He didn't do that to impress people.
இதே மக்களை கவருவதற்காக அவர் செய்யவில்லை.
In fact he even may have lost his life.
அவன் தன்னை தன்னுடைய வாழ்க்கையை கூட இழந்திருக்கலாம்.
Because the commander there said if you don't eat properly then the king will get very angry.
ராஜா அரண்மனையிலே கொடுக்கக்கூடிய போஜன பொருட்களை எல்லாம் நீ ஒழுங்காக சாப்பிடாவிட்டால் ராஜாவுக்கு கோபம் வந்துவிடும் என்று கூட அந்த தலைவன் மிரட்டி இருக்கலாம்.
Daniel was not afraid.
தானியேல் பயப்படவில்லை.
And we read in the book of Daniel that because he was so faithful he influenced 3 others also to join him.
தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தபடியாலே இன்னும் 3 பேருக்கு பேரையும் தன்னோடு கூட சேரும்படியாக வாழ்ந்தார்.
There was a little prayer fellowship of 4 people.
ஆகவே அங்கே 4 பேர் நிறைந்த ஒரு சின்ன ஜெபக்குழு அங்கே இருந்தது.
So you know 4 brothers 4 sisters come together, what a wonderful testimony it is.
4 சகோதரர்கள் 4 சகோதரிகள் ஒன்றாய் கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கூடி வரும்போது எவ்வளவு பெரிய சாட்சி.
Maybe in your college or in your place of work.
வேலை செய்கிற இடத்திலோ அல்லது கல்லூரியிலோ சின்ன ஜபக்குழு.
All the others were worldly, but Daniel stood for the Lord, and so 2-3 people joined him.
அவர்கள் எல்லாரும் உலகத்தாராகவே வாழ்ந்தார்கள், ஆனால் தானியேல் தேவபக்தருடன் வாழ்ந்தபடினாலே 2-3 பேர் அவரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள்.
So if you stand for the Lord, you'll find certain people seeing you and coming and joining you.
ஆகவே நீ தேவனுக்கென்று நிற்கும் பொழுது உன்னை பார்க்கிறவர்கள் அவர்களில் ஒரு சிலர் உன்னை வந்து சேர்ந்து கொள்வார்கள்.
So never be ashamed.
ஒரு காலம் வெட்கப்பட வேண்டாம்.
Stand up for Jesus Christ.
இயேசுக்கென்று நிற்கும்படியாக நிற்பதற்கு வெட்கப்பட வேண்டாம்.
And determine in your heart, I will not be like the other young people.
மற்ற வாலிபர்களைப் போல நான் இருக்க மாட்டேன் என்று உள்ளத்திலே தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.
I will not defile myself like all the others.
மற்றவர்களைப் போல நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணிக் கொள்ளுங்கள்.
And that is what made Daniel such a great man in God's eyes.
தேவனுடைய கண்களிலே தானியேல் மிகப்பெரிய மனிதனாக மாறினதற்கு இதுதான் காரணம்.
The wisest man that ever lived and one of the three most righteous people that ever lived.
வாழ்ந்தவர்களிலே மிகுந்த ஞானமுள்ளவர் தானியேல், அதே சமயத்திலே இருந்த மூன்று நீதிமான்களிலே மிகப்பெரிய நீதிமான்களிலே தானியேலும் ஒருவர்.
What an honor that is.
எவ்வளவு பெரிய கனம் பாருங்கள்.
And that God could say about it while he was still alive as a young man.
வாலிபனாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தேவன் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாழ்க்கை இருந்தது.
I've always been challenged by that God could publicly praise him and it did not go to his head.
தேவன் பொதுபடியாகவே தானியேலை மெச்சிக்கொண்ட பொழுதிலும் பாராட்டின பொழுதிலும் அது அவருடைய தலைக்கு ஏறவில்லை, பெருமையடையவில்லை.
Can somebody praise you publicly in a church?
சபையிலே
can you remain humble after that?
சபையிலே பொதுபடியாக உங்களை பாராட்டி பேசின பிறகும் நீங்கள் தொடர்ந்து தாழ்மையில் நிற்க முடியுமா?
Even grown people sometimes cannot handle that type of appreciation.
வளர்ந்த சகோதரர்களிலே சிலர் கூட இப்படிப்பட்ட மெச்சிக்கொள்ளுதலையும் பாராட்டுதலையும் எப்படி கையாளுவது என்று அறியாமல் இருக்கிறார்கள்.
And God would not have publicly praised him through Ezekiel if he felt, oh, this will make Daniel so proud he will destroy himself.
இந்த விஷயமானது தானியேலை பெருமையடைய செய்து தானியேல் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வார் என்று தேவன் உணர்ந்திருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் பாராட்டி இருந்திருக்க மாட்டார்.
Because God would not destroy a young zealous person like that.
தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாலிபனை, வைராக்கியமுள்ள வாலிபனை கெடுக்க மாட்டாரே.
So it really encourages me that God had so much confidence in Daniel.
ஆகவே இவ்வளவு நம்பிக்கை தானியேலிலே தேவன் வைத்திருந்தாரா என்று பார்க்கும்பொழுது எனக்கு சவாலாக இருக்கிறது.
Even if I publicly praise him, he will remain a humble person.
எல்லாருக்கும் முன்பாக நான் அவனை மெச்சிக்கொண்டாலும் புகழ்ந்து பேசினாலும் அவர் தாழ்மையாகவே இருப்பார்.
Even if I say he is the wisest man that ever lived.
வாழ்ந்தவர்களில் இவன்தான் மிகப்பெரிய ஞானி என்று நான் சொன்னாலும் கூட
he will not get proud of that.
அவரை குறித்து அவர் பெருமை அடைய மாட்டார்.
Even if I say he is one of the three most righteous men that ever lived.
வாழ்ந்தவர்களிலே மிகப்பெரிய மூன்று நீதிமான்களிலே தானியேல் ஒருவர் என்று சொன்னாலும் கூட
and I equal him with Noah and Job.
தானியேல், நோவா, யோபோடு கூட அவர்களுக்கு சமமானவராய் நீதியிலே வளர்ந்து விட்டார் என்று சொன்னாலும் கூட
he will not get proud.
பெருமை அடைய மாட்டார்.
Apply it to yourself.
இதை நீங்கள் உங்களுக்கே பொருத்தி பாருங்கள்.
Will you get proud if God equates you with some of the greatest men of God in history?
சரித்திரத்திலே மிகப்பெரிய மனிதரோடு கூட உங்களையும் அவர் ஒப்புமைப்படுத்தினால் ஒன்றாக வைத்தால் அது உங்களை பெருமையடைய செய்யுமா?
Humility is what God looks for most of all.
எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக தேவன் தேடுகிறது என்ன தெரியுமா? தாழ்மை.
If you remain humble day after day after day, you will keep on getting grace.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீ தாழ்மையிலேயே நிலைத்திருந்தால் கிருபை மேல் கிருபையை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய்.
This is the sad thing that I have seen among so many people.
அநேக மக்களிடத்திலே நான் பார்த்த துக்கமான விஷயம் இதுதான்.
They start off humble but they don't remain humble till the end.
தாழ்மையிலே ஆரம்பிக்கிறார்கள், முடிவு வரை ஒரு தாழ்மையிலே இருப்பதில்லை.
So that's the first thing I want to tell you.
உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முதல் காரியம் இதுதான்.
Remain humble.
தாழ்மையிலே நிலைத்திருங்கள்.
And determine in your heart that you will never defile yourself.
உள்ளத்திலே நான் ஒரு காலம் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள்.
Then God will give you the power to keep yourself pure.
அப்படியானால் தேவன் உன்னை பரிசுத்தவனாய் காத்துக்கொள்வதற்குரிய வல்லமையை அவர் தருவார்.
Remember Daniel did not have the fullness of the Holy Spirit like we have.
ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு இருக்கிறது போல பரிசுத்தாவின் நிறைவு தானியேலுக்கு இல்லை.
Why is it so many people who are filled with the Spirit are not even as good as Daniel in the Old Testament?
பழைய ஏற்பாட்டிலே தானியேலை போல ஏன் இப்பொழுது பரிசுத்தாவின் நிறைந்தவர்கள் இருப்பதில்லை?
Because they don't determine in their heart, I will not defile myself.
நான் என்னை கறைப்படுத்த மாட்டேன் என்று தங்கள் உள்ளத்திலே தீர்மானம் பண்ணுகிறதில்லை.
It's not enough to be filled with the Spirit or to belong to a good church.
நல்ல சபையில் சேர்ந்திருப்பது அல்லது பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பது என்பது போதுமானதல்ல.
You must have a determination in your heart.
உங்கள் உள்ளத்திலே ஒரு தீர்மானம், ஒரு உறுதி இருக்க வேண்டும்.
Even if people make fun of you.
மக்கள் உங்களை கிண்டல் செய்தாலும் கேலி செய்தாலும் பரவாயில்லை.
You know, when you stand up for the Lord, people in your college or others will make fun of you.
நீ தேவனுக்கென்று வாழும் பொழுது, தேவனுக்கென்று ஒரு உறுதியான தீர்மானத்தில் இருக்கும் பொழுது, கல்லூரியிலே உள்ளவர்கள் மற்றவர்கள் உன்னை வேடிக்கை கிண்டல் பண்ணுவார்கள்.
But you must stand for the Lord.
ஆனாலும் நீ தேவனுக்காக நிற்க வேண்டும்.
Right from the beginning.
ஆரம்பத்திலிருந்தே.
I'll tell you one story from my own life.
என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன்.
When I was converted at the age of 19 and a half,
19.5 வயதா இருக்கும் பொழுது நான் மனம் திரும்பினேன்.
I was an officer in the navy at that time.
அந்த நேரத்திலே நான் கப்பற்படையிலே நான் ஒரு அலுவலராய் இருந்தேன்.
Used to earn a lot of money.
நிறைய பணம் சம்பாதித்தேன்.
And I was not married.
அப்பொழுது எனக்கு திருமணமாகவில்லை.
And before I was converted, we would go to cinemas and so many things like that.
மனம் திரும்புவதற்கு முன்பதாக சினிமாவுக்கெல்லாம் போவோம்.
When I was converted,
ரட்சிக்கப்பட்ட பிறகு,
I decided I am not going to the cinemas anymore.
இனிமேலும் நான் சினிமாவுக்கே போக மாட்டேன் என்று தீர்மானித்தேன்.
So a few days after I was converted,
ரட்சிக்கப்பட்ட ஒரு சில நாட்கள் தான் ஆனது.
I was living in the naval base.
நான் அங்கே அந்த naval base என்று சொல்லக்கூடிய அந்த கப்பற்படை அந்த தரையில் நான் வாழ்ந்து வந்தேன்.
Inside the naval base we had our own cinema theater for all the navy people.
எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த naval base-க்குள்ளாகவே சினிமா அரங்கங்கள் இருந்தது.
And two of my friends came to me.
என்னுடைய நண்பர்களே ரெண்டு பேர் என்னிடத்தில் வந்தார்கள்.
And said there is a good cinema this evening, let us go there.
இன்னைக்கு சாயந்திரம் புது சினிமா ரிலீஸ் ஆக போகுது, போவோம் என்று சொல்லி கூப்பிட்டார்கள்.
I didn't want to go.
Naan poga virumbavillai.
But I did not have the courage to tell them I am a Christian now, I don't go to the cinema.
Naan ippozhudhu kristavanagi vitten, cinemavukku poga maten endru sollakkudiya dhairyam enakku illai.
Because the previous week I was myself taking them to the cinema.
Adhukku mundina varadha naane avangala vaangadan solli kootu cinemavukku kootittu ponen.
And they would have thought something wrong with me that I suddenly say I don't go to the cinema.
Naan inmel cinema ku poga maten endru sonnal enna kolaraagi vittathu endru solli ennuvargal.
So I was a coward.
Aave naan oru kolaiyaa irundhen.
Sometimes we can be like that.
Sila samayathil naamum appadi irukkalam.
Ashamed to admit that I have given my life to Christ.
Enna vaazhkaiyai kristuvukku oppu koduthu vitten endru solluvadharku vekkapadalam.
So I kept quiet.
அவன் அமைதியாக இருந்தேன்.
And I started walking with them to the cinema theater.
சினிமா போவதற்கு நடந்து போய் கொண்டிருந்தேன்.
And in my heart I was praying quietly.
என்னுடைய உள்ளத்திலே அமைதியாக தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தேன்.
Oh God, please save me from this situation. I don't know how you'll do it, but save me.
ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை எப்படியாவது தப்புவித்தருளும். ஆண்டவரே, எப்படி நீர் தப்புவிப்பீரென்று எனக்கு தெரியாது.
I don't want to go, Lord.
ஆண்டவரே, நான் போக விரும்பவில்லை.
But I don't have the boldness to tell them I don't want to go.
நான் போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை ஆண்டவரே.
Have you found yourself in some situation like that?
இது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா, உணர்ந்திருக்கிறீர்களா?
Anyway, it was about 15 minutes walk to the cinema theater.
சினிமா தியேட்டருக்கு நடக்கிறதுக்கு 15 நிமிஷம்.
I kept on saying, I don't want, Lord, save me, save me, save me.
ஆண்டவரே, என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், விடுதலையாக்கும், நான் போக விரும்பவில்லை என்று ஜெபித்துக் கொண்டே போனேன்.
And when we came to the cinema theater,
சினிமா தியேட்டருக்கு வரும்பொழுது,
there was a big notice there.
அங்க ஒரு பெரிய அறிவிப்பு போடப்பட்டிருந்தது.
Today's cinema is cancelled.
இன்றைக்கு சினிமா ரத்து செய்யப்பட்டு விட்டது.
And they were so sad.
அவங்க ரொம்ப துக்கமாகி விட்டார்கள்.
I was so happy.
நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்.
And I came to my room and I knelt down and I said, Lord, thank you so much. What a miracle you did for me.
ஆண்டவரே, நீர் எனக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து விட்டீர் ஆண்டவரே என்று சொல்லி அறையிலே வந்த உடனே முழங்கால் படிக்கிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தினேன்.
1000 people in the naval base could not see a cinema just because of me.
இந்த ஒரு ஆளுக்காக naval base-ல வந்த 1000 பேர் அன்னைக்கு சினிமா பார்க்க முடியல.
Because I was praying.
நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன்.
And I saw there what all God will do for one person.
ஒரு நபருக்காக தேவன் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை நான் அன்று உணர்ந்தேன்.
But then when I was praying, the Lord also told me something else in my heart.
ஆனால் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் வேறு ஒன்றையும் என்னிடத்தில் பேசினார், உள்ளத்தில் பேசினார்.
Next time they call you to go,
அடுத்த முறை உன்னை சினிமா பார்க்க முடியாது கூப்பிட்டால்,
I will not cancel the cinema.
நான் சினிமாவை ரத்து செய்ய மாட்டேன்.
You yourself will have to tell them I am not going.
நான் போக மாட்டேன் என்று நீயாகவே சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார்.
I am a Christian.
நான் ஒரு கிறிஸ்தவனாகவே சினிமா பார்க்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
This one thing encouraged me so much.
இந்த ஒரு காரியம் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தியது.
That I became so bold.
நான் மிகுந்த தைரியமுள்ளவனாய் மாறினேன்.
Then when they called me I could say sorry, I'm not going to cinemas anymore.
அதற்கு பிறகு அவர்கள் என்னை சினிமாவுக்கு கூப்பிட்டால் மன்னித்து விடுங்கள், நான் வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன்.
What I the reason I'm saying that is
இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு.
That If you stand for God, you don't know what all miracles God will do.
நீங்கள் மட்டும் தேவனுக்கென்று உறுதியாக நிற்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினால் என்னெல்லாம் தேவன் அற்புதம் செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது.
That was one of the first miracles I experienced after I was born again.
நான் மனம் திரும்பின உடனே அனுபவித்த முதல் அற்புதம் அது.
When you stand for the Lord,
நீங்கள் தேவனுக்கென்று நிற்கும் பொழுது
he will do many miracles for you.
உங்களுக்கென்று பல அற்புதங்களை அவர் செய்வார்.
Which if you don't stand for the Lord, you'll never know.
நீங்கள் தேவனுக்கென்று நிற்காவிட்டால் அந்த அற்புதங்களை அவர் செய்ய மாட்டார்.
You read in the Bible about the miracles God did for Daniel.
Danielukku devan seidha arpadangal ellam neengal Daniel pusthathile vaasikkalam.
Even though he ate only vegetables and water, he became stronger than the other people eating the rich food.
Verum kaaygaliyum thanniriyum maatram avar saapittum nalla thirachiyana saapattai saapittavargalai kaattalum badhiga belavanai Daniel maarina.
Even when he was thrown into the lion's den, the lions could not touch him.
Daniel singa kavile potta pozhudhu singam Danielai thoda mudiyavillai.
Those miracles because he stood for the Lord.
தேவனுக்கென்று உறுதியாக நின்றபடினாலே தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார்.
You can also experience little miracles like that in your life.
இதுபோல உங்கள் வாழ்க்கையிலே சிறு சிறு அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும்.
So remember Daniel 1 verse 8.
தானியேல் 1:8 நாம் வாசிக்கிறோம்.
Verse 8.
8ஆம் வசனத்திலே
Daniel determined in his heart that he will not defile himself.
தன்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அவன் தன் இருதயத்தை தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டான்.
Remember that verse.
அந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள தானியேல் 1:8.
Daniel 1 verse 8.
தானியேல் 1:8.
You must never forget that verse.
ஒரு காலம் இந்த வசனத்தை மறக்க கூடாது.
Say I also determine in my heart I will not defile myself.
என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்ற இருதயத்திலே நான் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க.
You know sometimes we think I don't have any fellowship.
சில சமயத்தில் நான் இருக்கிற இடத்துல ஐக்கியமே இல்லை என்று சொல்லலாம்.
There is no good church where I am living.
நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நல்ல சபை இல்லை.
And the church service I go to is so boring.
நான் அப்படியே அங்க இருக்கக்கூடிய சபையில போனாலும் அந்த சபையில ஆராதனை அந்த சபை கூட்டங்கள் போர் அடிக்கிறது.
The elder is preaching such a boring sermon.
அங்கே உள்ள மூப்பர்கள் மிகவும் போர் அடிக்கக்கூடிய பிரசங்களை செய்கிறார்கள்.
What about Daniel?
தானியேலை குறித்து என்ன?
He had no church, no sermon, nothing.
தானியேலுக்கு சபை கூட்டமும் இல்லை, எந்த பிரசங்கமும் இல்லை.
So don't make such complaints, the church is boring, sermon is boring.
அவ சபை கூட்டம் போர் அடிக்கிறது, சபை பிரசங்கம் போர் அடிக்கிறது என்றெல்லாம் நீங்கள் குறை சொல்ல வேண்டாம்,
சாத்துப்போக்கு
சொல்ல வேண்டாம்.
I also when I was a young man I went to a church where every sermon was boring.
நானும் வாலிபனா இருந்த பொழுது நான் போய் கொண்டிருந்த சபையில ஒவ்வொரு பிரசங்கமும் போர் அடிக்க தான் செய்தது.
Let me ask you a question.
நான் ஒரு கேள்வி உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன்.
In Jesus time,
இயேசுவின் காலத்திலே,
there were a group of people called the Pharisees.
பரிசேயர்கள் என்றதான ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள்.
They were not spiritual.
அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல.
They just knew a lot of Bible.
அவர்கள் வேதத்தை அதிகமாக அறிந்திருந்தார்கள்.
When they got up to preach in the synagogue,
அங்கே தேவாலயத்திலே ஜெபாலயத்திலே அவர்கள் பிரசங்கிக்க எழுந்திருக்கும் பொழுது,
Do you think they preached very powerful, interesting sermons?
அவர்கள் மிகவும் வல்லமையான, சுவாரஸ்யமான பிரசங்களை செய்தார்கள் என்று எண்ணுகிறீர்களா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
Yes or no?
ஆமாவா இல்லையா? அவள் நன்றாக பரிசேயர்கள் எப்படி பிரசங்கித்தார்கள்?
They preached boring sermons.
அவர்கள் சலிப்படை சலிப்பு தட்டக்கூடிய பிரசங்களை தான் செய்தார்கள்.
And do you know that Jesus went to that synagogue up to the age of 30?
30 வயது வரை அப்படிப்பட்ட ஜெபாலயத்துக்கு தான் இயேசுவும் சென்றார் என்று உங்களுக்கு தெரியுமா?
From the age of 12,
12 வயது முறை
to the age of 30,
30 வயது வரை.
How many years is that?
எவ்வளவு வருஷங்கள்?
18 years.
18 வருஷங்கள்.
How many? That was on Saturday they used to have their meeting.
அந்த நாட்களிலே ஜபாலயத்திலே சனிக்கிழமை தோறும் தான் கூட்டம் நடக்கும் ஓய்வு நாள்.
How many weeks in 18 years?
18 வருஷங்கள் என்று சொன்னால் எத்தனை வாரங்கள்?
How many Saturdays?
எத்தனை சனிக்கிழமை ஒரு வருஷத்திலே வருகிறது?
More than 900, nearly 1000 Saturdays.
கிட்டத்தட்ட 900க்கும் அதிகமான சனிக்கிழமைகள், கிட்டத்தட்ட 1000 பிரசங்கங்கள்.
So Jesus went 1000 weeks.
1000 வாரங்கள் அவர் சபைக்கு சென்றார்.
Listening to 1000 boring sermons,
போரடிக்க கூடிய 1000 பிரசங்கங்களை அவர் அமர்ந்து கேட்டார்.
And he sat there.
உட்கார்ந்து கேட்டார்.
He knew there's nothing in that sermon.
ஆனால் அந்த பிரசங்கத்தில் ஒன்றுமே சரக்கு இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார்.
But he lived a very pure life.
ஆனாலும் அவர் ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்.
How did Jesus live in Nazareth?
இயேசு நாசரேத்தில் எப்படி வாழ்ந்தார்?
That is our example.
அது அவர்தான் நம்முடைய மாதிரி.
Our example is Jesus Christ.
நம்முடைய மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
So he did not complain, oh, these Pharisees are all preaching boring sermons.
என்ன அந்த பரிசேயர்லாம் இப்பொழுது பார்த்தாலும் போர் அடிக்கக்கூடிய பிரசங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் குறை சொல்லவில்லை.
This synagogue is full of all types of people who are not spiritual.
இந்த ஜெபாலயமானது அவிக்குரிய ஆவிக்குரியவர்களா இல்லாத பலவிதமான மக்களால் நிறைந்திருக்கிறது.
Your local church may not be a good church.
உங்களுடைய ஸ்தல சபை நல்ல சபையாக இல்லாமல் இருக்கலாம்.
But I want to tell you that synagogue was 10 times worse than your
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா உங்களுடைய சபையை காட்டிலும் அந்த ஜெபாலயம் 10 மடங்கு மோசமானதா இருந்தது.
And those Pharisee sermons were 10 times more boring than your elder's sermon.
உங்களுடைய மூப்பர் பிரசங்கிப்பதை காட்டிலும் அந்த பரிசேயருடைய பிரசங்கமானது 10 மடங்கு போரடிக்க கூடியதா இருந்தது.
But Jesus sat there.
ஆனால் இயேசு அங்கே அமர்ந்திருந்தார்.
What do you think he did?
அவர் அங்கே அமர்ந்து என்ன செய்தார் என்று எண்ணுகிறீர்கள்?
I try to think.
நான் எண்ணி பார்ப்பேன்.
What do I do when I'm listening to a boring sermon?
போரடிக்கக்கூடிய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்?
I try to think about some other scripture and say, Lord, speak to my heart.
வேறு வசனங்களை நான் எண்ணி தியானித்துக் கொண்டு ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று கேட்டுக்கொண்டிருப்பேன்.
I remember once I was sitting in a meeting.
ஒரு முறை ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
And one man was preaching a very boring sermon.
அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டு போரடிக்கக்கூடிய ஒரு பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்தார்.
He was saying, please turn to this particular chapter.
ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் என்று சொன்னார்.
So I turned to that chapter.
நான் அந்த அதிகாரத்தை திருப்பினேன்.
I said, Lord, I don't get anything from this sermon, but can you speak to me from the Bible?
ஆண்டவரே, இந்த பிரசங்கத்திலிருந்து எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, இப்பொழுது நான் இந்த வேதத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளட்டுமா என்று கேட்டேன்.
So not from the chapter he was reading.
அவர் வாசித்துக் கொண்டிருந்த அந்த அதிகாரத்திலிருந்து இல்லை.
But on the other side of the page I read something in the next chapter.
அடுத்த அதிகாரத்திலே நான் வேறு ஒரு காரியத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன்.
And the Lord really spoke to me.
தேவன் உண்மையாலுமே என்னோடு கூட பேசினார்.
And I was so encouraged.
நான் அதிகமாக உற்சாகப்படுத்தப்பட்டேன்.
So I found that even one boring sermon is going on there, but I could get something sitting there from God.
ஆகவே ஒரு போரடிக்க கூடிய பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க கூடிய நானும் ஒரு வார்த்தையை பெற முடியும்.
So I think Jesus also must have got things like that when he sat through 1000 boring sermons.
ஆகவே இயேசுவும் கூட இந்த 1000 பிரசங்கங்கள் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட அப்படி அவர் எண்ணியிருந்திருப்பார், வார்த்தைகளை கிடைத்து அவருக்கு கிடைத்திருந்திருக்கும்.
So you should never complain, my church is dead, the sermons are boring.
அவருடைய சபை மரித்த சபையா இருக்கிறது, பிரசங்கங்கள் எல்லாம் போர் அடிக்கிறது என்று சொல்லி ஒரு காலம் குறை சொல்லக்கூடாது.
Look at Jesus' example.
நீங்கள் இயேசுனுடைய மாதிரியை பின்பற்றுங்கள்.
And say, Lord, I don't need anybody to guide me and encourage me.
ஆண்டவரே, என்னை உற்சாகப்படுத்துவதற்கு வழிநடத்துவதற்கு யாரும் தேவையில்லை. ஆண்டவரே,
I've got a Bible.
எனக்கு வேதம் இருக்கிறது.
I can read it and the Holy Spirit can encourage me.
நான் அதை வாசிக்க முடியும், பரிசுத்த ஆவியானவர் உற்சாகப்படுத்த முடியும்.
That's wonderful.
அற்புதமான காரியம்.
If you decide in your heart, I am not going to defile myself.
நான் என்னை ஒரு காலம் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினால்,
following the footsteps of Jesus.
இயேசுவின் அடிச்சுவடியில் நீங்கள் பின்பற்றினால்,
see another great example in the Old Testament is
பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு பெரிய மாதிரி என்னவென்றால்,
is Joseph.
யோசேப்
in chapter 39
ஆதியாகமம் 39வது அதிகாரம்
Genesis 39
ஆதியாகமம் 39வது அதிகாரம்
even though it is not written about him that he decided not to defile himself, I'm sure that was his attitude.
இங்கே தானியேலை போல இவரும் தன்னுடைய இதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார் என்று எழுதாமல் இருந்தாலும் கூட அதுதான் அவருடைய மனநிலை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
He decided, I am not going to defile myself.
என்னை ஒரு காலம் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானித்தார்.
And you read that chapter sometime.
நீங்கள் இந்த அதிகாரத்தை சில சமயத்தில் வாசித்து
பாருங்க. There was this evil woman trying to tempt Joseph.
அங்கே ஒரு தீமையான ஒரு ஸ்திரீ ஜோசேப்பை சதா சோதித்துக் கொண்டிருந்தாள்.
In verse 7, Genesis 39:7.
ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனம்.
This woman looked with desire at Joseph.
இந்த ஸ்திரீயானவள் யோசேப்பின் மேல் கண் போட்டு பார்த்தாள்.
And you may find somebody, some girl like that looking at you.
அதே போல சில பெண்கள் உன்னை பார்ப்பது போல இருக்கலாம்.
Joseph refused.
ஆனால் யோசேப்பு மறுத்தார்.
Said no.
இல்லை என்று மறுத்தார்.
Again and again, every day she tried.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் சோதித்துக் கொண்டே இருந்தாள் அந்த பெண்.
He said no.
இல்லை என்று சொல்லிவிட்டார்.
That is how Joseph became a great man in God's eyes.
இப்படி தான் தேவனுடைய கண்களிலே யோசேப்பு பெரிய மனிதனாய் மாறினார்.
You have to learn to say no to temptation again and again and again.
நீங்கள் சோதனை வரும்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் இல்லை 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 என்று சொல்ல வேண்டும்.
Then one day God will give you a great ministry.
ஒரு நாளிலே தேவன் ஒரு பெரிய ஊழியத்தை உனக்கு ஒப்புக் கொடுப்பார்.
And if you fall,
விழுந்து விட்டால்,
just repent and come back to God.
மனம் திரும்பி தேவனிடத்திலே வா.
Say, Lord, I'm sorry, I fell.
ஆண்டவரே, நான் விழுந்து விட்டேன், என்னை மன்னித்து விடும்.
Cleanse me in the blood.
இயேசுவே என்னுடைய இரத்தத்தால் என்னை கழுவும்.
From now on I want to be wholehearted.
இப்பொழுதிலிருந்து ஆண்டவரே நான் முழுகியதை முடிவாக
கோருகிறேன். And if you fall again, get up again.
மீண்டும் விழுந்து விட்டால் மீண்டும் எழுந்திருங்கள்.
Say, Lord, one of these days I will not fall.
ஆண்டவரே வரக்கூடிய நாட்களில் நான் விழாமல் வாழப் போகிறேன் என்று சொல்லுங்கள்.
So it's a wonderful thing.
ஆகவே இது அற்புதமான ஒரு காரியம்.
I'll ask my wife to say something to the sisters.
சகோதரிகளுக்கு சகோதரி யானி அவர்கள் பேச முடியா நான் கேட்கிறேன்.
There are warnings for brothers and sisters in the Bible.
வேதத்திலே சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எச்சரிப்பின் வார்த்தைகள் உண்டு.
Okay.
It's good to hear about the decision that Daniel made.
தானியேல் செய்த தீர்மானத்தை குறித்து கேட்பது மிகவும் நல்லது.
And when I was sitting here, I was thinking, for young girls, it's time for us to make some good decisions.
ஆகவே இளம் பெண்களாக இருக்கக்கூடிய வாலிப பெண்களுக்கு இதுதான் நல்ல தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம்.
I remember the days when I was in college.
நான் கல்லூரியில் வாழ்ந்த நாட்களை நான் எப்பொழுது நினைவுக்கு கொண்டு வருகிறேன்.
And I think of some of the decisions I had to make.
நான் செய்ய வேண்டிய சில தீர்மானங்களை இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன்.
And I want to encourage you in that area.
ஆகவே இந்த பகுதியிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
For many girls, I think for most of us, a big temptation we face is in our thought life.
அநேக வாலிப பெண்களுக்கு நாம் சந்திக்கக்கூடிய பெரிய சோதனை என்னவென்றால் நம்முடைய சிந்தை வாழ்க்கையிலே எண்ணங்களிலே தான் மனதிலே.
We keep on thinking unnecessary things which are not going to be true in our life, but we waste lot of time thinking about
that. நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இல்லாத பல காரியங்கள் நாம் எண்ணி பார்த்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படி நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறோம்.
So we should purpose and decide in our heart like Daniel did.
உள்ளத்திலே தீர்மானம் பண்ண வேண்டும்.
Like Daniel did.
தானியேல் செய்தது போல ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும்.
And ask the Lord to give us help and grace to do that.
அதை செய்வதற்கு நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரிடத்தில் உதவியையும் கிருபையும் நாம் கேட்க வேண்டும்.
We read that, we heard that how God gave Daniel wisdom.
எப்படி தேவன் தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பதை நாம் வாசித்தோம்.
In the book of James there's a beautiful verse which says
யாக்கோபின் புத்தகத்திலே ஒரு அருமையான அழகான வசனம் உண்டு.
If any of you lack wisdom, let him ask of God and he will give wisdom liberally.
ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரும் கரிங்கணும் கடிந்து கொள்ளாரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறோமாய் தேவனிடத்தில் கேட்க கடவுள் என்று பார்க்கிறோம்.
We may not become the wisest woman in the world, but God will give us godly wisdom.
நாம் உலகத்திலே மிகுந்த ஞானமுள்ள ஒரு ஸ்திரீயாய் மாறாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு தெய்வீக ஞானத்தை உங்களுக்கு தருவார்.
How to conduct ourselves as a godly girl.
ஒரு தேவபக்தியுள்ள ஸ்திரீயாய் எப்படி வாழ்வது நடந்து கொள்வது.
We can ask God, Lord, give me that wisdom.
ஆண்டவரே இந்த ஞானத்தை தாரும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம்.
And take away all, help me to put away all the useless thoughts out of my mind.
ஆண்டவரே என்னுடைய சிந்தையிலிருந்து பிரயோஜனமில்லாத உபயோகமில்லாத எல்லா சிந்தைகளையும் வெளியே போட்டுவிட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
I found that one way I could do that was in spending the time to read God's word.
அப்படி சிந்தை வாழ்க்கையை சுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு ஒரு வழியை நான் கண்டுபிடித்தேன். என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரம் செலவு செய்வது.
And as I read, God gave me some wonderful promises.
அப்படி நான் வாசிக்கும் பொழுது தேவன் சில அற்புதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்.
I used to write down those verses and try to memorize them.
அந்த வசனங்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு நோட்ல எழுதுவேன், எழுதி மனப்பாடம் பண்ணுவேன்.
And I asked the Lord, give me strength so that I won't let any bad thoughts to come into my mind.
ஆண்டவரே எந்த ஒரு கெட்ட சிந்தையுடைய மனதிலே வராதபடிக்கு எனக்கு பலனை தாரும் என்று ஆண்டவரே.
So if we fill our heart and mind with God's word, then the other bad things God will push it out.
நம்முடைய உள்ளத்திலேயும் நம்முடைய மனதிலேயும் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கெட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் வெளியே தள்ளுவதற்கு உதவி செய்வார்.
Another thing we can ask God to keep us pure is in the area of our friendships.
இன்னொரு பகுதியிலே நம்மை சுத்தமானாய் சுத்தமுள்ளவர்களாய் காத்துக்கொள்ள வேண்டிய பகுதி என்னவென்றால் நம்முடைய நண்பர்கள்.
Nobody likes to be alone in the world.
இந்த உலகத்தில் யாருமே தனியாக இருக்க விரும்புவதில்லை.
We all like to have friends.
எல்லாருமே நண்பர்களை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.
And you see, if there's one girl standing alone by herself, she is very sad that nobody is her friend.
ஒரு பெண் தனியாக ரோட்டில் நின்று கொண்டிருந்தால் யாருமே நண்பர்கள் இல்லையே இந்த பெண்ணுக்கு என்று சொல்லி துக்கப்படுவோம்.
But sometimes it's the friend which will make us fall into
trap. அதே சமயத்தில் சில நண்பர்களே சிநேகிதிகளே நம்மை விழச் செய்வார்கள்.
Some friends talk worldly things and
சிநேகிதிகள் உலக பிரகாரமான காரியங்களை பேசுவார்கள்.
And they pull us away from the Lord.
தேவனிடத்திலிருந்து நம்மை தூரம் இழுத்துக் கொள்வார்கள்.
So if you find there's any friend that is taking you away from the Lord, ask the Lord, Lord, please take away that friendship, break that friendship.
ஏதாவது ஒரு சிநேகிதி தோழி உங்களை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு தோழியாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த சிநேகத்துவம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே இதை என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள்.
And if any friend is taking power over us and having control over us, then we
தோழியும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தோழியாய் மாறினால்
and pulling us away, then we are becoming that person's slave.
அப்படி நம்மை தேவனை விட்டு தூர இழுத்து கொண்டு போனால் அந்த நபருடைய அடிமைகளாய் நாம் மாறுகிறோம்.
So we must say, Lord, you given me freedom, help me not to be a slave of anybody.
ஆண்டவரே, நான் யாருக்கும் அடிமையாய் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று ஆண்டவரிடம் கேட்க வேண்டும்.
And ask the Lord to give us good friends who will help us where, like Daniel and his three friends, we can pray together.
Danielum avanodu kuda senda moondru nanbargalai pole avanodu kuda jebikkakudiyavargalai pole aandavare enakku nalla snehithigalai tharum endru neengal kekka vendum.
And sometimes even some relatives may be the ones who will pull us away from the Lord.
Sila samayathile sila uravinargalum nammai devanai vittu ilukalam, doora thalli vidalam.
If you come home and you see the TV is on, you must purpose in your mind, Lord, keep me away from all these distracting things.
வீட்டுக்கு வரும்பொழுது ஆபாசமான காட்சிகள், கேட்ட தேவையில்லாத காட்சிகளை டிவியிலே பார்க்கும்பொழுது ஆண்டவரே இவைகளிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை இதிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும்.
And go away from that area so that you won't be falling in that temptation.
அந்த சோதனையை விழாதபடிக்கு அந்த இடத்தை விட்டு நீங்கள் வேறு இடத்திற்கு போய்விட வேண்டும்.
So I want to leave this problem, this challenge you with this word. If any of you lack wisdom, let him ask of God.
ஆகவே ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்திலே கேட்க கடவன் என்ற இந்த வாக்கு தத்தத்தை வைத்து உங்களை சவாலிட விரும்புகிறேன்.
And keep me from being making mistakes in my life.
ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தவறுகளை செய்வதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று கேட்க வேண்டும்.
One of the things that helped me very much was to know God as my father.
எனக்கு அதிகமாக உதவி செய்த இன்னொரு காரியம் என்னவென்றால் தேவனையே என்னுடைய அப்பாவாக அறிந்து கொள்வது.
Many of you may not have good earthly fathers.
உங்களில் அநேகருக்கு நல்ல பூமிக்குரிய தகப்பன் இல்லாமல் இருந்திருக்கலாம்.
And then you can feel like an orphan.
அப்படி நல்ல அப்பா இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை நான் அனாதையைப் போல இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கலாம்.
Some of you come from non-Christian homes.
உங்களிலே சிலர் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள்.
So you have not had a good father to guide you.
ஆகவே உங்களை நான் வழி நடத்துவதற்கென்று நல்ல தகப்பன் உங்களுக்கு இல்லை.
But all of you can have God as your father.
ஆனால் நீங்கள் எல்லாருமே தேவனையே உங்களுக்கு அப்பாவாக கொண்டிருக்க முடியும்.
That's one of the greatest things that Jesus taught.
இயேசு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய சத்தியங்களில் இது ஒன்று.
There's no religion in the world where we hear such teaching.
இப்படிப்பட்ட போதனையை எந்த மதத்திலும் நீங்கள் கேள்விப்படவே முடியாது.
Jesus came to show God as a father.
தேவன் ஒரு நல்ல தகப்பன் என்பதை காண்பிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார்.
See what he says in Matthew chapter 7.
மத்தேயு 7 அதிகாரத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம்.
Matthew chapter 7.
மத்தேயு 7 அதிகாரம்
and verse 11.
11 வசனம்.
If you being evil know how to give good gifts to your children, how much more will your father in heaven give good to those who ask him?
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
These are the words of Jesus.
இவைகள் இயேசுவின் வார்த்தைகள்.
If you ask your father in heaven, he will only give you good things.
நீங்கள் பரத்தில் உள்ள தகப்பனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நன்மையை மாத்திரமே தருவார்.
And one of the great things you must learn to have faith in is I have a loving father in heaven.
எனக்கு பரத்திலே ஒரு அன்பான தகப்பன் உண்டு என்கிற விசுவாசம் தான் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய விசுவாசம்.
Many of you as young people can feel very lonely.
வாலிபர்களாக இருக்கக்கூடிய உங்களில் அநேகர் தனிமை என்ற உணர்வினாலே வாட்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம்.
Or you can feel very inferior to others.
அல்லது மற்றவர்களை காட்டிலும் நான் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாய் மற்றவர்களை காட்டிலும் நான் குறைவுள்ளவன் என்று சொல்லி ஒரு மனப்பான்மை இருக்கலாம்.
You know, we can feel inferior to others in school, in college.
பள்ளியிலே கல்லூரிலே மற்றவர்களை காட்டிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லலாம்.
People make fun of you.
அது நிமித்தமாய் மற்றவர்களை கேலி செய்யலாம், கிண்டல் பண்ணலாம்.
Maybe you are much shorter than others.
அல்லது மற்றவர்களை காட்டிலும் உயரம் குறைவாய் இருக்கலாம்.
Or you are darker or ugly.
அல்லது மற்றவர்களை பார்க்கலாம் நிறம் கொஞ்சம் மங்கி இருக்கலாம் அல்லது பார்ப்பதற்கு அழகான ஒரு ரூபம் இல்லாமல் இருக்கலாம்.
People don't become your friends.
அல்லது சீக்கிரமாக மற்றவங்களை உங்களிடத்தில் நண்பர்களாக மாறாமல் இருக்கலாம்.
And you feel very lonely.
இப்படிப்பட்ட நேரங்களிலே தனிமையாய் உணரலாம்.
And you feel discouraged when you're lonely.
தனிமையாய் இருக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய உணர்வு அதேரியம்.
On top of that, maybe you're not very good in your studies.
அதற்கு மேல் சிகரம் வைத்தார் போல படிப்பும் வரவில்லை.
You always come somewhere near the last in the class.
வகுப்பிலேயே கடைசி மாணவனாக மாணவியாக வரலாம்.
Does God love people who come last in the class?
வகுப்பிலே கடைசி ரேங்க் வாங்குறவர்கள் அல்லது வகுப்பிலே கடைசி ஆளா இருக்கிறவர்களை தேவன் நேசிக்கிறாரா இல்லையா?
Yeah, sure.
கண்டிப்பாக நேசிக்கிறார்.
See, some of God's children are very clever.
பிள்ளைகளிலே ஒரு சிலர் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள்.
And some of them are not clever at all.
சிலர் புத்திசாலியாக இல்லை.
And Jesus chose fishermen like Peter. They were not very clever people.
பேதுருவை போல மீன் பிடிக்கிறவர்களை சீஷராக இயேசு தேர்ந்து கொண்டார். அவர்கள் எல்லாரும் புத்திசாலிகள் அல்ல.
I don't think Peter was good in mathematics or science or anything like that.
கணித பாடத்திலேயோ அல்லது விஞ்ஞான பாடத்திலேயோ பேதுரு மிகுந்த ஞானவன் என்று சொல்ல முடியாது, புத்திசாலி என்று சொல்ல முடியாது.
I'm sure he went to school.
கண்டிப்பாக பேதுரு பள்ளிக்கு போயிருந்திருப்பார்.
But I have a feeling that he came somewhere near the bottom of the class in his rank.
எனக்கு ஒரு உணர்வு இருக்குது, rank card வரும்பொழுது கடைசி rank வாங்கியிருப்பார்.
Not last, maybe somewhere near the bottom.
கடைசி rank என்று சொல்ல முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட அந்த எல்லையிலே வந்திருப்பார்.
But he was good at fishing.
ஆனால் மீன் பிடிப்பதிலே திறமையான ஆள்.
But he was not very good in getting marks in school.
பள்ளியிலே படிப்பிலே மார்க் வாங்குவதிலே திறமையான ஆள் அல்ல.
But what a mighty apostle he became when he opened his life to Jesus Christ.
அவர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுத்த பொழுது எவ்வளவு பெரிய மகிமையுள்ள அப்போஸ்தலனாய் மாறினார்.
His brother Andrew was another fisherman.
அவருடைய சகோதரன் அந்திரேயா அவர் இன்னொரு மீன் பிடிக்கிறவர்.
James and John, they were fishermen.
யோவானும் யாக்கோபும் மீன் பிடிக்கிறவர்கள்.
Some people were little more educated like Matthew who was an accountant.
ஒரு சிலர் நன்றாக படித்தவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக மத்தேயு பார்த்தால் அவர் இந்த கணக்கு வழக்குகளிலே புத்திசாலி.
I think the cleverest, who do you think was the cleverest of Jesus 12 disciples?
இயேசுவினுடைய 12 சீஷர்களிலே மிகவும் புத்திசாலி யார் என்று எண்ணுகிறீர்கள்?
Judas Iscariot. How do we know he was clever?
அவர்தான் மிகவும் புத்திசாலி என்று எப்படி நமக்கு தெரியும்?
I'll tell you.
நான் சொல்றேன்.
Because he moved with those people for 3.5 years and they still could not discover that he was a crook.
3.5 வருடம் அந்த மீதி உள்ள 11 சிஷ்யர்களோடு கூடவே 3.5 வருடம் வாழ்ந்தோம். இவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு திறமைசாலியாக வாழ்ந்து விட்டான்.
Supposing someone who's a crook can live with you for 3.5 years and fool you, he must be really a clever person.
உங்களோடு கூட ஒரு ஏமாற்றுக்காரன் 3.5 வருடங்கள் வாழ்ந்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கவே இல்லை என்று சொன்னால் உண்மையாலுமே அவன் புத்திசாலிதான்.
That's how I know he was a clever.
அப்படித்தான் யூதாஸ் மிகவும் புத்திசாலி என்பதை நான் அறிந்து கொள்கிறேன்.
But his cleverness took him to hell.
ஆனால் இந்த புத்திசாலித்தனம் அவனை நரகத்திற்கு அழைத்து சென்றதை.
I'm not saying that if you are clever God will not accept you.
ஆகவே நீ புத்திசாலி என்று சொன்னால் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லவில்லை.
Because here is another clever man, the apostle Paul.
ஏனென்றால் சொன்னால் இங்கே பாருங்கள், இன்னொரு புத்திசாலி இருக்கிறார், அப்போஸ்தலன் பவுல்.
He didn't go to hell.
அவர் நரகத்துக்கு போகவில்லை.
But he kept his cleverness at the feet of Jesus and he was a humble person.
தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இயேசுவின் பாதத்திலேயே வைத்திருந்த ஒரு தாழ்மையான அப்போஸ்தலன்.
So I see that God can use a clever Peter and Paul and he can use a person like Peter who is not so clever.
அதிக புத்திசாலியான பவுலையும் தேவன் பயன்படுத்த முடியும். அந்த அளவுக்கு புத்திசாலியா இல்லாத பேதுரை போல ஒரு நபரையும் தேவன் பயன்படுத்த முடியும்.
So don't get discouraged because you don't get good marks in school.
ஆகவே பள்ளியிலே நல்ல மார்க்குகளை வாங்க முடியவில்லை என்பதனாலே அதிரியப்படவே வேண்டாம்.
Say, Lord, I want to be faithful in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே,
whether I got good marks or not, I want to do my best. But
நல்ல மார்க்குகள் வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் ஆண்டவரே, ஆனால் நான் கடினமாக உழைக்க போகிறேன்.
I want to please you.
நான் உம்மையே பிரியப்படுத்த வேண்டும்.
I want to obey your word.
உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும்.
I want to read your word.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை வாசிக்க
வேண்டும். I want to study your word.
உம்முடைய வார்த்தையை படிக்க வேண்டும்.
And I know I want to know you as my father.
என்னுடைய தகப்பனாக ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும்.
And I want to be secure in the fact that you love me.
ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறீர் என்கிறதனை இந்த ஆண்டவரே உண்மையிலே நான் பாதுகாப்புள்ளவனாய் இருக்க வேண்டும்.
Some of you may not have parents who show you a lot of love.
அதிகமான அன்பு காண்பிக்க கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம்.
Remember you have a father in heaven who loves you tremendously.
உங்களை அதிகமாக நேசிக்க கூடிய ஒரு தகப்பன் உங்களுக்கு பரலோகத்திலே உண்டு என்பதை மாத்திரம் எண்ணிக்கொள்ளுங்கள்.
This is what comforted me in my young days.
என்னுடைய வாலிப நாட்களில் இதுதான் என்னை உற்சாகப்படுத்தியது, தேற்றியது.
I was so small and insecure in my life.
நான் என்னுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பற்ற உணர்வுள்ளவனாய் இருந்தேன்.
But I when I knew that God is my father.
ஆனால் தேவனுடைய அப்பா என்பதை நான் அறிந்தவனே.
I can talk to him just like I talk to my own father.
என்னுடைய அப்பாவுடனே பேசுவது போலவே பரத்தலுடைய என் தகப்பனோடு கூட நான் பேசினேன்.
Then I started talking to him.
அவரோடு கூட பேச ஆரம்பித்த பொழுது.
And I want all of you to develop the habit of talking to your heavenly father.
உங்களுடைய பரலோக தகப்பனிடத்திலே பேசும்படியான ஒரு பழக்கத்தை நீங்கள் எல்லாரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
That is what we mean by prayer.
இதுதான் ஜெபம் என்று நாம் பொருள்படுத்துகிறோம்.
Prayer means talking to your heavenly father.
பரலோக தகப்பனிடத்திலே பேசிக்கொண்டிருப்பது.
And as you keep on talking to him, he will also put impressions on your heart. That's how he speaks to you.
அப்படியோ அப்படி அவரோடு கூட நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே பதிக்கிறார். அப்படிதான் பிதா நம்முடைய இதயத்திலே பேசுகிறார்.
If you keep your heart pure, you'll be able to hear him very clearly.
அவர் உங்களுடைய இதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது இன்னும் தெளிவாக அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும்.
You must believe that God wants to speak to you.
தேவனோடு கூட பேச விரும்புகிறார் என்பதை நீ நம்ப
வேண்டும். He wants to speak to you every day.
ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார்.
That is the message in the first chapter in the Bible.
வேதத்தில் உள்ள முதல் அதிகாரத்தில் இதுதான் செய்தி.
Let me show you that.
நான் அதை உங்களுக்கு காண்பிக்கட்டும்.
The first chapter in the Bible, what is God saying?
வேதத்தில் உள்ள முதல் அதிகாரத்தில் தேவன் என்ன சொல்கிறார்?
Genesis chapter 1 verse
3.
Verse 3.
1 அதிகாரம் 3 வசனம்.
God said something.
தேவன் ஒன்றை சொல்கிறார்.
And that was the first day.
அது முதல் நாள் ஆனது என்று வாசிக்கிறோம்.
Then the next day verse 6 God said something.
ஆறாம் வசனத்தில் தேவன் இன்னும் ஒன்றை சொல்கிறார்.
Verse 8 that was the second day.
எட்டாம் வசனம் இரண்டாம் நாள் ஆயிற்று.
Verse 9 God said something again.
ஒன்பதாம் வசனத்தில் மீண்டும் தேவன் ஒன்றை சொல்கிறார்.
Verse 13 that was the third day.
பதிமூன்றாம் வசனத்தில் மூன்றாம் நாள் ஆயிற்று.
The next day verse 14 God said something again.
அடுத்த வசனம் 14 அதிகாரத்தில் மீண்டும் ஒன்றை சொல்கிறார்.
Verse 19 that was the fourth day. அடுத்த
நாளில் 20 வசனத்தில் தேவன் ஒன்றை சொல்கிறார்.
Verse 23 that was the fifth day.
23 வசனத்தில் அது மூன்றாம் நாளாயிற்று. ஐந்தாம் நாளாயிற்று.
The sixth day verse 24 again God said something.
ஆறாம் நாளில் மீண்டும் தேவன் ஒன்றை சொல்கிறார்.
And again verse 26 God said something.
மீண்டும் 26 வசனத்தில் ஒன்றை சொல்கிறார்.
And verse 29 God said something.
மீண்டும் 29 வசனத்தில் தேவன் ஒன்றை சொல்கிறார்.
What do you read in the first chapter?
ஒன்றாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறீர்கள்?
About 8 times God said, God said, God said, God said.
8 முறைகள் ஆண்டவர் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர்
சொன்னார். Every day.
ஒவ்வொரு நாளும்.
First day, second day, third day God said.
முதல் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள் தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன்
சொன்னார். What is the lesson from
that? இதிலே ஒரு பாடம் இருக்கிறது.
Every day God wants to speak to you.
ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறார்.
One more verse.
இன்னும் ஒரு வசனம்.
Deuteronomy
உபாகமம்
chapter 8.
8 அதிகாரம்.
You know that the Israelites in the wilderness,
வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்,
they wandered for 40 years.
40 ஆண்டு காலமாக அவர்கள் அலைந்து திரிந்தார்கள்.
How did they get food?
அவர்களுக்கு எப்படி ஆகாரம் கிடைத்தது?
How?
எப்படி கிடைத்தது?
It fell from heaven.
வானத்திலிருந்து விழுந்தது.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
It is called manna.
அது மன்னா என்று அழைக்கப்படுகிறது.
Now in Deuteronomy chapter 8.
உபாகமம் 8 அதிகாரம்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
Deuteronomy 8 verse 3.
உபாகமம் 8 அதிகாரம் 3 வசனம்.
It says God fed you with manna to teach you something.
தேவன் உங்களுக்கு ஒன்றை போதிக்கும்படியாக உணர்த்தும்படிக்கு அவர் மன்னாவை அனுப்பினார்.
To teach you what?
எதை போதிக்கும்படியாக உணர்த்தும்படியாக?
That you have to live by the words that come out of God's mouth.
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் நீ வாழ வேண்டும்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
So the manna falling was a message to the Israelites.
ஆகவே விழக்கூடிய மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி.
லைக் எவ்ரி டே யூ கோ அவுட் டு கெட் தி மானா.
ஒவ்வொரு நாளும் போய் மன்னாவை சேகரிக்கிறது போல.
இஃப் யூ வாண்ட் டு லிவ் ஸ்பிரிச்சுவலி,
ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ வேண்டுமானால்,
எவ்ரி டே யூ மஸ்ட் ரிசீவ் தி வேர்ட் ஆஃப் காட்.
ஒவ்வொரு நாளும் நீ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
தட்ஸ் வை யூ மஸ்ட் ரீட் யுவர் பைபிள் எவ்ரி டே.
ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும்.
தட் மானா.
அது ஒரு மன்னாவை போல.
லார்ட் ஸ்பீக் டு மீ.
ஆண்டவரே என்னோடு கூட பேசும்.
லார்ட் ஸ்பீக் டு மீ.
ஆண்டவரே என்னோடு கூட பேசும்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
That is the message in Genesis 1.
இதுதான் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் உள்ள செய்தி.
That is the message in the daily manna falling.
அந்த இதுதான் தினமும் விழக்கூடிய மன்னாவினுடைய செய்தி.
So if you follow that way,
இந்த வழியை பின்பற்றினால்,
you can keep your heart pure.
உடைய இருதயத்தை நீ சுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும்.
God bless you.
தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
I pray that all these young brothers and sisters will really learn to hear your word.
ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய வாலிபர் தம்பிமார்கள் தங்கைமார்கள் எல்லாரும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.
To know you as their father.
ஆண்டவரே, தங்களுடைய தகப்பனாய் அறிந்து கொள்ள வேண்டுமே.
To develop the habit of talking to you every day.
ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட பேசக்கூடிய பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஆண்டவரே.
And to keep determined to keep their hearts pure.
தங்களுடைய இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு தீர்மானம் பண்ணினவர்களாய் இருக்க வேண்டுமே ஆண்டவரே.
So that we can have some wonderful young men and women in our churches like Daniel.
ஆண்டவரே, தானியேலை போல சில அற்புதமான வாலிப சகோதர சகோதரிகள் எங்கள் சபையிலும் இருக்க வேண்டுமே ஆண்டவரே.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.